ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார். தலைப்பு: சூத்திரம் 4, அதிகரணம் 1 மற்றும் 2. வழங்குபவர் திரு கோமதி நாயகம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
இதுவரை குருவருளும் திருவருளும் துணை கொண்டு நாம 3 சூத்திரம் நிறைவு செய்திருக்கின்றோம். பிரம்மாண இயல் என்று சொல்லக்கூடிய முதல் 3 சூத்திரங்களை நம்ம நிறைவு செய்துவிட்டோம். இன்றைய தினம் 4வது சூத்திரம், இலக்கண இயல் என்று சொல்லக்கூடிய 4, 5, 6, அதில் நம்ம 4வது சூத்திரம் சிந்திக்க இருக்கின்றோம். முதல் சூத்திரத்திலே அரவிந்த சிவாச்சாரிய சுவாமிகள் பதி உண்மையை நிச்சயித்தார். 2வது சூத்திரத்திலே பாச உண்மையை நிச்சயித்தார். 3வது சூத்திரத்திலே பசு என்ற ஆன்மா உள்ளது என்ற ஆன்மா உண்மையையும் நிச்சயித்தார். 4, 5, 6 முதல் 3 சூத்திரத்தில் நிச்சயிக்கப்பட்ட அந்த முப்பொருளுக்குரிய அந்த இலக்கணத்தினை 4, 5, 6 சூத்திரத்தில் கூறுகிறார். இந்த 4வது சூத்திரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சூத்திரம். அதில் வரக்கூடிய அனைத்து பாடல்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவை. என்ன காரணம் என்றால், இந்த 4வது சூத்திரம் ஆன்ம இலக்கணம் சிந்திக்க இருக்கிறோம். ஆன்ம இலக்கணம் என்ன? நம்ம தான் ஆன்மா, நம்மளை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். மெய்கண்ட தேசிய சிவஞான புத்தகம் அவையடக்கத்தை சொல்லும்போதே தம்மை உணர்ந்து தம்மையுடைய தன் உணர்வார் என்று சொல்வார். நாம் தம்மை உணரணும். இந்த ஆன்மாவாகிய உயிர் தன்னை முதல்ல யாருன்னு உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த சிறுமையை உணர்ந்தாதான் இறைவனுடைய பெருமையை உணர முடியும். இந்த ஆன்மா தன்னை பெரிய இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தி என்ற ஒரு மமதையில் கற்பனை உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற வர இந்த உயிரால் கடையேற முடியாது. ஆணவம் என்ற அந்த மலத்திலிருந்து விடுபட முடியாது. தன்னை உணர வேண்டிய முக்கியமான ஒரு நிலையில் நமக்கு இந்த சூத்திரம் ரொம்ப உறுதுணையாக இருக்கும். நம்ம யார் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்வதற்கு ரொம்ப துணையாக இருக்கும். ஏன்னா பொதுவாக மற்ற சமயத்தில் வந்து சில சமயங்களில் இறைவன் ஒரு பொருளை மட்டும்தான் சொல்லுவாங்க. சில சமயத்தில் ஆன்மாங்கிற ஒரு பொருளே கிடையாது, ஆன்மாங்கிற ஒரு பொருளே ஏற்றுக்கவே மாட்டாங்க. அதனால் அந்த புண்ணிய பாவத்துக்கெல்லாம் ஒரு பெரிய கணக்கே கிடையாது மற்ற சமயங்களில். நம்ம சமயத்தில் தான் பதி, பசு, பாசம் என்று முப்பொருள் உண்மையாக வகுத்து வைத்தனர். இப்போ ஆன்மானா யார் அப்படிங்கிற நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை விரிவாக சொல்வது தான் இந்த 4வது சூத்திரம். ஆன்மா இருக்குன்னு நம்ம உறுதிப்படுத்திட்டோம். 3வது சூத்திரத்தில் சென்ற வகுப்பில் நம்ம பல்வேறு ஆன்மாவாதிகள் ஆன்மா இல்லை அப்படிங்கிற மறுத்ததை நாம் ஆன்மா உண்டு என்று நிறுவினோம். இப்போ ஆன்மா உண்டுன்னு சொன்னது அதிகா, எது ஆன்மாங்கிறது பல குழப்பம் வருது. அதான் இப்போ 4வது சூத்திரத்தில் நம்ம சிந்திக்கிறோம். பல பேர் ஏற்றுக்கிறாங்க ஆன்மா இருக்குன்னு மற்ற சமயத்தவர்களும். ஆனால் அவங்கள் கொண்டுள்ள அந்த ஆன்ம இலக்கணம் தான் உண்மையான ஆன்ம இலக்கணமா அப்படிங்கிறத நாம் இன்றைய தினம் சிந்திக்க இருக்கின்றோம். பெருமான் ஸ்ரீ அரவிந்த சிவாச்சாரிய திருவடிகளை போற்றி பரவி கொண்டு 4வது சூத்திரத்துக்குள் செல்வோம். பாடல் எண் 191. உணர்வன கரணம் எண்ணில், உணர்வன கரணம் எண்ணில் ஒன்றை ஒன்று உணரா, வெவ்வேறு அனைதரும் செயல்கள் 4 அறிந்து அவை அடக்கியாக்கி, புணரும் உட்கருவியாக்கி புறக்கருவியினும் போக்கி, இணைதரும் இவற்றின் வேறா யான் எனது என்பது ஆன்மா. இந்த 4வது சூத்திரம் வந்து 3வது சூத்திரத்தினுடைய ஒரு தொடர்ச்சி தான். ஏன்னா 3வது சூத்திரத்தை நாம் என்ன செஞ்சோம்? ஆன்மாவை ஆன்மாவென்று ஒன்று உண்டு என்று நாம் நிறுவனம். ஐம்புரி ஆன்மா இல்லை, இந்த உடல் ஆன்மா இல்லை, இந்த சூக்கும தேக ஆன்மா இல்லை, பிராணவாயு ஆன்மா இல்லை, இது எல்லாமே சேர்ந்த இந்த சமுதாய கூட்டம் ஆன்மா இல்லை என்று பல வகையான எடுத்துக்காட்டுகளையும் எடுத்து நிறுவனம் நம்ம. இப்போ இதனுடைய தொடர்ச்சி என்னன்னா, அந்த ஐம்புரி எப்படி ஆன்மா இல்லைன்னு நிறுவனமோ அதே போல அந்த கரணமும் ஆன்மா இல்லை என்பது நிறுவ வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நிலை ஏற்படுகிறது. அதனால் மூல நூலில் பார்க்கும் பொழுது சிவஞான மதத்தில் சொல்வோம், அந்த கரணம் அவற்றில் ஒன்றென்று ஆன்மா அவை சந்தித்தது, ஆன்மா சகசமலத்து உணராது அமைச்சர சேர்ப்பு என்று அஞ்சவத்தைத்த என்பது மூல நூலுடைய சூத்திரம். அதனுடைய விரிவு தான் இப்போ நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய இந்த சூத்திரம். சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த கரணம் தான் ஆன்மா. ஏன்னா மனம், அந்த கரணம், இதெல்லாம் மனம், புத்தி, ஆங்காரம், சித்தம், இந்த 4 தான் அந்த கரணம். உட்கருவி, அகக்கருவி, கண்ணுக்கு புறப்படாதது. பொதுவாக யாருமே வந்து கொஞ்சம் நம்புற மாதிரி தான் இருக்கும். எல்லாமே மனத்தை தானே இருக்கு, சிந்தையில தானே இருக்குது, அதனால அதுதான் ஆன்மா. இந்த உடலுக்கு அப்பாற்பட்டு நம்ம ஏதோ அந்த கரணம் சொல்றோமோ அதுதான் ஆன்மா என்று சொன்னோம் நம்புற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது உண்மைதானா என்று நம்ம பார்க்கணும். அது சொல்லும்போது ஆசிரியர் பெருமானார் எப்படி அதை மறுக்கிறார் என்றால் என்னில் ஒன்றை ஒன்று உணரா. அந்த கரணங்கள்லே ஒரு கரணம் வந்து ஒரு கரணம் இன்னொரு கரணத்தை உணராது. எப்படி ஐம்பொறியில ஒரு பொறி இன்னொரு பொறியை உணராது என்று சொன்னமோ அதே விளக்கம் தான் இங்கே. மனம் வந்து ஒரு பொருளை போய் பற்றும், புத்தி வந்து அந்த பொருளை வந்து நிச்சயிக்கும், ஆங்காரம் அடைய துணியும், சித்தம் வந்து அதனுடைய பயனை அனுபவிக்கும், சிந்தனை செய்யும். இந்த ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒவ்வொரு தொழில் இருக்கு. மனம் வந்து சிந்திக்காது, மனம் வந்து நிச்சயிக்காது, புத்தி வந்து போய் பற்றாது, புத்தி நிச்சயிக்க தான் செய்யும், ஆங்காரம் சிந்திக்காது, துணியை தான் செய்யும். அது போல நான்கு கரணங்கள், நான்கு கரணத்துக்கும் வெவ்வேறு விதமான ஒரு தொழில். அதனால இது வந்து ஆன்மா என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறுகிறார். வெவ்வேறு அனைதரும் செயல்கள் நான்கும் அறிந்து அவை அடக்கியாக்கி புணரும் உட்கருவியாக்கி புறக்கருவியினும் போக்கி இணைதரும் இவற்றின் வேறா யான் எனது என்பது அன்பா. ஒரு பொருளை பற்றி அதனை ஆராய்ந்து அதனை அடைய துணிந்து அதன் பயனை அனுபவிக்கிறது அன்பா. அப்ப இந்த நான்கு கரணங்களுக்கும் இந்த கரணங்களுக்கும் அப்பாற்பட்டு ஒரு பொருள் இருக்கிறது. எப்படி ஐம்பொறிகளுக்கும் அப்பாற்பட்டு ஒரு பொருள் இருந்து எல்லா பொருளையும் கண்டு கேட்டு உய்த்து உணர்கிறதோ அதே போல இந்த அந்த கரணங்களுக்கும் அப்பாற்பட்டு ஒரு பொருள் இருக்கிறது. அந்த பொருள் தான் ஆன்மா என்று இந்த பாடல்ல சுவாமிகள் நிறுவுகின்றார். அடுத்த பாடல்ல இந்த சூத்திரத்தை மூன்று அதிகரணமாக அரவிந்த சிவாச்சாரிய சுவாமிகள் பிரித்தருள் செய்கின்றார். இந்த முதல் அதிகரணம் எதுக்கு என்ன கருத்தை சொல்ல வருகிறது என்றால் அந்த கரணம் ஆன்மா இல்லை என்பதை சற்று விரிவா சொல்லுது. அந்த கரணம் ஏன் ஆன்மா இல்லைன்னு சொல்றோம் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவா முதல் அதிகரணம். இரண்டாவது அதிகரணத்துல மற்ற சமயத்தருடைய ஆன்ம இலக்கணங்களை நம்ம எடுத்து அவர்களை சொல்லி அதை மறுத்து அது எந்த அளவுக்கு பழுதுடையது என்பதை மறுத்து கடைசியில சைவ சித்தாந்தம் கூறக்கூடிய அந்த ஆன்ம இலக்கணம்னா என்ன என்பதை இரண்டாவது அதிகரணத்துல விரிவா சிந்திப்போம். மூன்றாவது அதிகரணத்துல அஞ்சு அவத்தை என்று சொல்லப்படக்கூடிய அஞ்சு அவத்தை, நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அஞ்சு அவத்தை விரிவாக சிந்திக்க இருக்கலாம். இப்போ நான்காவது சூத்திரம் ஆன்ம இலக்கணத்துக்காக ஆன்ம இலக்கணத்தை நிச்சயிப்பது. அந்த சூத்திரத்தில் மூன்று அதிகரணம். முதல் அதிகரணம் அந்த கரணத்தில் ஆன்மா அந்த கரணங்கள் ஆன்மா இல்லை என்று நிறுவது. இரண்டாவது அதிகரணம் ஆன்ம இலக்கணத்தை கூறுவது. மூன்றாவது அதிகரணம் அஞ்சு அவத்தையை பற்றி விரித்து விளக்குவது. இப்போ முதல் அதிகரணம் கருவியாம் மனமும் புத்தி ஆங்காரம் சித்தம் நான்கும் மருவி ஆன்மாவே என்ன வருந்தீவம் என தெரிந்தங்கு ஒருவி ஆன்மாவின் உண்மை உணர்ந்தவர் தமை உணர்ந்தோர் தருமிது பசுஞானம் பின் சிவஞானம் தமக்கு மேலாம். இதற்கு நம்முடைய மாத சிவஞான சுவாமிகள் கொடுக்கும் விளக்கம் என்னன்னா, மனம் முதலிய நான்கும் ஒரு விஷயத்தை அறிவதற்கு கருவியாக மருவி இவையே கர்த்தா என்னும்படி உயிரோடு ஒற்றித்து நின்று நிகழ்வனவாம். மனம் முதலேயே இந்த நான்கு வகை அந்த கரணங்களும் ஒரு பொருளை பற்றி நிச்சயித்து ஆராய்ந்து துணிந்து அதனுடைய பயனை அனுபவிப்பதனால இதுவே ஆன்மா என்று சிலர் கருதக்கூடும். ஆனால் அது ஆன்மா இல்லை, உண்மையில அது ஆன்மா இல்லை. இந்த கருவிகள்லாம் இப்ப எதற்காக கொடுக்கப்பட்டது என்றால் உயிருக்கு அறிவு பெறும் வண்ணம், ஞானம் பெறும் வண்ணம் இறைவனால் இந்த கருவிகள் வழங்கப்பட்டது. இப்போ இதை வந்து இந்த ஆன்மை எப்போ உணரும் என்றால் இப்போ இந்த கருவியால் முதல்ல ஞானம் வரணும். இந்த கருவியினால முதல்ல ஞானம் வரணும். ஆன்மா பல்வேறு பிறப்பெடுத்து இருவினைகள்ல பல இருவினை பெண்களை அனுபவித்து கடைசியில் இந்த உயிர் கொஞ்சம் ஞானம் வந்த உடனே நாம் இந்த மனம் புத்தி ஆங்காரம் சித்தம் இதை கொண்டு தான் ஒரு விஷயத்தை அறிகிறோம். இதுக்கு முன்னவ நம்ம இந்த கருவிகள்லாம் இல்லாத காலத்தில் இதை நாம் அறிந்ததில்லை. அப்போ இது நாம் உணர்வதற்காக இறைவன் கொடுக்கப்பட்டது. அப்போ இதை கொடுத்தவன் யார் அப்படிங்கிற அந்த ஆன்மா சிந்தை செய்ய ஆரம்பிக்கிறது. அதைத்தான் இங்கே சிவஞானம் என்று கூறுகின்றார். இந்த கருவிகளை கொண்டு நாம் பெறக்கூடிய எல்லா ஞானமுமே என்னதான் பசுஞானம். அது நிறைவடைந்த ஞானம் இல்லை. இது கருவிகளின் வாயிலாக இந்த உயிர் பெறக்கூடிய ஞானம் வந்து பசுஞானம். அந்த கருவிகளை கொடுத்தவன் யார் என்று இந்த உயிருடைய மனதில் என்னைக்கு இந்த சிந்தனை வருதோ அதுதான் சிவஞானத்தினுடைய தொடக்கம். இப்போ நம்ம சித்தியார் படித்த சிவஞான சித்தியார், சிவஞான போதம், சிவபிரகாசம், இதையெல்லாம் படித்தாதான் நமக்கு அந்த எண்ணம் வரும். சுவாமி நமக்கு இப்படி 36 தத்துவங்கள், 60 தாத்வீகங்கள் இத்தனை நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த சேதன அசேதன பிரபஞ்சம் எல்லாமே நாம் உயிரடைவதற்காக, நமக்கு ஞானம் வரணும் அப்படிங்கிறதுக்காக இறைவன் கொடுத்த மிகப்பெரிய கொடை, அற்கொடை. அப்படி நாம் எப்போ உணர ஆரம்பிக்கிறோமோ, சிந்திக்க ஆரம்பிக்கிறோமோ அதுதான் சிவஞானத்தினுடைய தொடக்கம் என்று கூறுகிறார். அடுத்தது கொஞ்சம் அந்த கரணங்களை இயக்கக்கூடிய எழுத்துக்கள், அந்த அக்ஷரங்கள் எந்த எழுத்துக்கள் அந்த அந்தகரணங்களை இயக்குகிறது, அதற்கு அதிதெய்வத்தை பற்றியும் அடுத்த ரெண்டு பாடலை கூறுறார். அவ்வுடன் உவ்வும் மவ்வும் மனம் புத்தி அகங்காரங்கள் செவ்விய விந்து நாதம் சித்தமுடு உள்ளம் ஆகும். ஒவ்வொன்றும் எழுத்தாமைந்தும் உணர்வு உதித்து ஒடுங்குமாறும் பவமும் திரையும் போலும் பார்க்கில் இப்பண்பும் தோன்றும். இந்த மனம் புத்தி ஆங்காரம் சித்தத்தை வந்து இயக்குவதற்கு நம் முன்னமே சொன்னது போல ஒவ்வொரு தத்துவத்திற்கும் அதிதெய்வம் உண்டு. அந்த அதிதெய்வம் இருப்பது போல அந்த தத்துவங்களை இயக்குவதற்கான அக்ஷரங்களும் உண்டு. இதுல இந்த மனம் என்ற தத்துவத்தை அந்த கரணங்கள் உள்ள மனத்துக்குள்ள எழுத்து என்ன, இயக்கக்கூடிய எழுத்து என்னன்னா அகாரம், அதான் அவ்வும் அவ்வுடன் அப்படிங்கிறார். புத்திக்கு வந்து உகாரம், அகங்காரத்துக்கு வந்து மகாரம். செவ்விய விந்து நாதம் சித்தமடு உள்ளம் ஆகும். சித்தமாகிய அந்த கரணங்கள்ல, சித்தமாகிய அந்த கரணத்துடைய இயக்கக்கூடிய எழுத்து என்னவென்றால் விந்து, விந்து சக்தி. உள்ளம்னா இந்த இடத்துல உள்ளம்னா நம்ம புருடன்னு பொருள் கொள்ளணும். உள்ளம்னா இந்த இடத்துல ஆன்மா, ஆன்மா ஆமாவாகி இந்த புருட தத்துவம், இந்த அந்த கரணங்களுடைய பயனை அனுபவிக்கக்கூடிய புருட தத்துவம். அப்ப உள்ளம் என்றால் இந்த இடத்துல புருடன் நம்ம கொள்ளணும். புருடனை இயக்குவது சதாசிவமூர்த்திய, புருடனை இயக்குவது நாத தத்துவம், நாத தத்துவம், அந்த நாத சக்தி. ஸோ ஒவ்வொன்றும் எழுத்தாம் ஐந்தும் உணர்வு உதித்து ஒடுங்குமாறும் பபமும் திரையும் போலும் பார்க்கில் இப்பண்பும் தோன்றும். இப்போ அடுத்த பாடலையும் சேர்த்து பொருளாக பார்த்தா புரியும். அயன் அரி அரணும் ஈசர் சதாசிவம் அதிதெய்வங்கள் உயவரும் அவ்வோடு உவ்வும் மவ்விந்து நாதங்கற்கு பயனுறும். அப்போ இதுக்குள்ள அதிதெய்வம் யார் அப்படின்னா, அகாரத்தை மனத்தை அகாரங்கிற எழுத்தை கொண்டு இயக்கக்கூடியவர் யாரு, பிரம்மா. அடுத்து வந்து புத்திங்கிற தத்துவத்தை விஷ்ணு இயக்குவார், அவர் உகாரத்தை உகாரம் என்ற எழுத்தை கொண்டு இயக்குவார். அகங்காரத்தை வந்து அரண் இயக்குவார் மகாரத்தின் துணை கொண்டு. அடுத்து விந்து நாதம், விந்து நாதத்துக்கு வந்து ஈச சதாசிவம், அவங்க விந்துவையும் நாதசக்தியையும் துணையாக கொண்டு இந்த அந்த கரணங்களையும் ஆன்மாவாகிய புருட தத்துவத்தையும் இயக்குவார்கள். பயனுறும் அவ்வோடு உவ்வும் விந்து நாதங்கற்கு பயனுறும் அஞ்சில் ஆன்மா பரவிடில் அசித்தாம் பார்க்கில் சயம் உருவளி இரண்டும் தவிர்த்துரின் தானும் தோன்றும். இது எல்லாமே வந்து இது இந்த தத்துவங்கள்லாம் இல்லை அப்படின்னா ஆன்மா எதை போலதான் இருக்கும், சடம் போலதான் இருக்கும். இந்த தத்துவங்களை தாண்டி யோக பரீட்சையில நம்ம முயற்சி செய்து பார்க்கும்போது தான் இந்த தத்துவங்களுக்கு வேற அந்த ஆன்மா தன்னை காண முடியும். இப்போ அந்த கரணம் தான் ஆன்மா அப்படின்னு சொல்ல வந்தவங்களுக்கு நாம சொன்ன பதில் இந்த பாடலின் வழியாக என்ன அப்படின்னா, அந்த கரணம் ஆன்மா இல்லை, அந்த கரணங்களை இயக்குவது அந்தந்த அதிதெய்வங்கள், அயன் அரி அரணாகிய அதிதெய்வங்கள், அவர்கள் அவருக்குரிய அந்த அக்ஷரங்களின் துணை கொண்டு இயக்குகின்றார்கள். அப்போ நான்கு ஐந்த கரணம், நான்கு அந்த கரணம் ஒரு புருட தத்துவம் சேர்ந்த அஞ்சு, அந்த அஞ்சுக்கும் உள்ள அக்ஷரம் ஒரு அஞ்சு, அந்த அக்ஷரங்களை இயக்கக்கூடிய அதிதெய்வங்கள் ஐந்து, அப்போ 15 பேர் இங்க இருக்காங்க. இப்போ 15 பேர் சேர்ந்தாதான் அந்த கரணம் தொழில்படும். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை போய் நம்ம மனம் பற்றுது அப்படின்னா அதுக்கு வந்து பிரம்மனோட அயனுடைய துணை வேணும், அகாரத்தோட துணை வேணும், மனம்ங்கிற கருவியினுடைய துணை வேணும். இத்தனையும் சேர்ந்துதான் உயிர் ஒரு பொருளை அனுபவிக்க பற்றுகிறது, நிச்சயிக்கிறது, ஆராய்கிறது, அடைய துணிகிறது, அதனுடைய பயனை அனுபவிக்கிறது. அதனால அந்த கரண இதுல முடிவு என்ன அப்படின்னா, இது எல்லாமே கருவிகள் தத்துவங்கள் தான், இது வந்து ஆன்மா கிடையாது. அந்த கரணம் ஆன்மா என்று மயங்கி நிற்கக்கூடிய சில சமயத்தவர்களுக்காக அருள்மிகு சிவாச்சாரிய சுவாமிகள் தெளிவுபடுத்துகிறார், இது வந்து ஆன்மா இல்லை, அந்த கரணத்துக்கு அப்பாற்பட்டு இருப்பதுதான் ஆன்மா. ஆன்மாவின் வடிவுதானே அநேகார்த்த கூட்டம் என்னின் பார்ப்பார்க்கு ஆன்மா என்றாய் பல்பொருள் உண்மையாகும். சேப்பாய பலவே உண்மை என்றிடில் சென்று இவற்றை ஓர்ப்பான் வேறு உணர்வார்க்கெல்லாம் உணர்பொருள் வேறதாமே. இந்த முன்னமே சொன்னது போல இது எல்லாமே கூடிய ஒரு சமுதாய கூட்டம். இப்ப நீங்க சொன்ன அந்த கரணம் 4, புருட தத்துவம் 1, உள்ளம் என்று சொல்லப்படும் புருட தத்துவம் 5, 5 அக்ஷரங்கள், 5 அதிதெய்வங்கள், இது எல்லாத்தையும் சேர்த்தா ஆன்மா என்று சொன்னோமே ஆனால் அது ஆன்மா இல்லை, அது ஒரு சமுதாய கூட்டம். பல்பொருள் வந்து இது வந்து பல்பொருள் உண்மையா தான் இருக்கும், பல பொருள் வந்து ஒரு பொருளாக முடியாது. இன்னும் ஆராய்ந்து பார்த்தோமே ஆனால் உண்மையா உணர்ந்தவங்களுக்கு இந்த 15 அப்பாற்பட்டு ஆன்மா என்று ஒரு பொருள் இருக்கிறது என்று விளங்கும் என்று கூறுகிறார். இதனுடைய இந்த முதல் சூத்திர முதல் அதிகாரத்தின் வாயிலாக நாம நிச்சயித்த செய்தி என்ன அப்படின்னா, அந்த கரணம் ஆன்மா இல்லை. அடுத்து 2வது அதிகரணம், இந்த இரண்டாவது அதிகரணத்தில் நம்ம மூன்றாவது சூத்திரத்தில் சிந்தித்த மாதிரியே சில கருத்துக்கள் வரும். அதே இல்லைன்னா அது கொஞ்சம் வித்தியாசமானது. அதாவது பல புறப்புறச்சமைகள் புறச்சமைகள் அவங்கெல்லாம் அவங்களோட ஆன்ம இலக்கணத்துக்கு என்ன கூறுகின்றார்கள் அதை நாம் கொஞ்சம் மறுத்து கடைசியில் நம்ம சைவ சித்தாந்தம் குரு ஆன்ம இலக்கணத்தை அருள் சிவாச்சார சுவாமிகள் நிறுவுகிறார். இந்த சமயம்லாம் இப்போ இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். நிறைய சமயம் சொல்லுவாங்க பரிணாமவாதிகள் சாங்கியர்கள் கவுலர்கள் பௌராணிகர்னு. இன்னைக்கு இந்த உலகியல் வழக்கில் அந்த சமயங்கள்லாம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த சமயங்கள் உருவாக்கின அந்த குழப்பம் எல்லா உயிருக்கும் வரத்தான் செய்யும். அப்படி ஒரு சமயம் உருவானதுக்கு காரணம் என்னன்னா அறியாமை தான், பக்குவ குறைபாடு. இப்போ நமக்கும் அந்த சந்தேகம் வரும் என்னைக்காவது ஒரு நாள். அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்யணும் அப்படின்னா இந்த பாடல்கள்லாம் நம்ம சிந்தித்தா தான் நிறைவு செய்ய முடியும். இப்போ இரண்டாவது அதிகாரம், இரண்டாவது அதிகரணத்தில் அறிவு இச்சை செயல்கள் எல்லாம் அடைந்து அனல் வெம்மையும் போல் குறியுற்று அங்கு ஏக அநேக குணகுணி பாவமாகி நெறியுற்று நிற்கும் எண்ணின் நிகழ்புலன் கரணமெல்லாம் செறிவுற்று அங்கு அறிவு கொள்ள வேண்டுமோ சிவனாக்கே. இங்க பரிணாமவாதிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு சமயத்தவர்கள், ஏகான்மவாதிகள் ஒரு வகை ஒரு பிரிவு அவங்க, பிரம்மமே எல்லாம் என்று சொல்லக்கூடியவர்கள். அவர்கள் என்ன சொல்லு சொல்லி அவர்கள் வந்து ஆன்மா என்ற ஒரு கொள்கை கிடையாது. அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா பிரம்மமே பரிணாமம் அடைந்து ஆன்மாக்களாக தோன்றி மாயை வயப்பட்டு ஐந்தவத்தைக்கு உட்பட்டு மீண்டும் அது பக்குவம் அடைந்து மீண்டும் பிரம்மத்தோடு சென்று சேர்ந்து விடும் என்பதுதான் அவருடைய கொள்கை. அதை தான் அவங்க இங்கே சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு அருள் சிவாச்சாரியா சுவாமிகள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, சீவனாக்கு நிகழ்கின்ற பொறிகரண முதலிய கதவிகளை செறிவிற்றன்றி ஆண்டறிய மாட்டாமைக்கு காரணம் யாது என்கிற, நீ பிரம்மந்தான் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா பிரம்மத்துக்கு எந்த கருவிகளும் தேவையில்லை. ஒரு பிரம்ம பொருள் ஒரு பொருளை உணரணும் அப்படின்னா எந்த கருவிகளையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆன்மாவுக்கு தான் இந்த கருவிகள்லாம் தேவை. இப்போ பிரம்மமே ஆன்மாவாக பரிணமித்தது அப்படின்னா அப்போ இந்த பிரம்மத்தோட குணம் தானே ஆன்மாவுக்கு இருக்கணும். மாங்கொட்டையிலேருந்து மாமரம் தானே வரும், மாங்கொட்டையிலேருந்து முருகன் மரம் வராத இல்லையா. பிரம்ம சிவருமான்கிட்டேருந்து விநாயகர் முருகன் தான் வர முடியும். நாம் வர முடியுமா? வர மாட்டோம். சுவாமிகிட்டேருந்து வீரபத்திரர் வருவார், பைரவர் வருவார், நாம் வர மாட்டோம். சிவத்திலேருந்து சக்தி வரும், நம்ம வர முடியாது. அதனால பிரம்மம் பரிணமித்தாலும் அது பிரம்மமாக தான் இருக்கும். கருவிகளை சார்ந்து அறிய வேண்டிய அவசியம் அங்கே இருக்காது. அதான் கேட்குறார் சுவாமி என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்படி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இந்த கரணங்களையெல்லாம் பற்றி தத்துவங்களையெல்லாம் சார்ந்து ஒரு ஏகதேச அறிவாக பிரம்மம் இருக்க வேண்டிய காரணம் என்ன, இதனால் அந்த ஜீவான்மா பெறக்கூடிய பலன் என்ன என்கிறார். கேள்விக்கு பதில் இல்லை. என்ன காரணத்தால இந்த பிரம்மம் பரிணமித்து இந்த நிலையை அடைந்தது அப்படின்னா அதுக்கு பதில் கிடையாது. அவங்க பதில் இல்லாமல் அப்படி நிற்கிறாங்க. அப்போ நீ கொண்ட கொள்கை தவறானது, தோல்வித்தானம். எப்போ ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியலையோ அப்போ அந்த கொள்கை தோல்வி அடைந்து விட்டது என்று அர்த்தம். இது சிவஞான சுவாமிகள் சொல்லும் பொழுது, சீவான் மக்கள் எல்லாம் பிரம்மப்பொருளின் பரிணாமமாய் தோன்றி அறிவு இச்சை செயல்களை அடைந்து தீயும் சூடும் போல பேதாபேதமாகி குணகுணித்தன்மையிட்டு. குணகுணித்தன்மைனா இப்போ நெருப்பு வந்து குணி, அதை தொட்டால் நமக்கு ஒரு சூடு வருது இல்லையா, அது வந்து குணம், அதுதான் குணம் குணி. எப்படி இந்த குணத்தையும் குணியும் பிரிக்க முடியாதோ, நெருப்பையும் அதனுடைய சூட்டையும் எப்படி பிரிக்க முடியாதையோ, நீரையும் அதனுடைய குளிர்ச்சித்தன்மையும் எப்படி பிரிக்க முடியாது, அதுபோல பிரம்மத்தையும் ஆன்மாவையும் பிரிக்கவே முடியாது. அந்த பிரம்மந்தான் பரிணமித்து வந்திருக்கிறது என்று கூறுகிறார்கள். அது தவறான ஒரு ஒரு கருத்து என்று பரிணாமவாதிகள் கூறுவர். கருவிகளையன்றி அறிய மாட்டாத ஜீவான்மா அவ்வாறாதல் ஏண்டையது. ஒரு ஜீவான்மா ஒரு பொருளை உணரணும் அப்படின்னா கருவி கரணங்கள் தேவை. இப்போ நம்ம கேவல நிலையில் எதுவுமே இல்லாமல் இருந்தோம். முத முதல்ல நமக்கு ஒரு சிந்தனை என்று வந்தது சுவாமி வந்து காரண சரீரத்தை கொடுத்த உடனே, மாயை கொடுத்த உடனே. அதுக்கப்புறம் அறிவீச்சு செயல்பட ஆரம்பித்தது இப்போ அப்படின்னா வித்யா தத்துவங்களை சுவாமி கூட்டிய பிறகு கஞ்சுக சரீரம் பெற்ற உடனே. இப்படி ஒவ்வொரு கருவியாக பெற்று தத்துவங்கள் பல தத்துவங்களை பெற்றாதான் ஆன்மாக்கு தான் ஒரு சிந்தனையே வர ஆரம்பிக்குது. பொதுவான அறிவீச்சை செயல்பட ஆரம்பிக்கிறதே வந்து அந்த கருவிகளை பெற்ற தான். கார் ஓடணும் அப்படின்னா பெட்ரோல் போட்டால் தான் கார் இன்ஜினே ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி தான் நம்ம நிலைமை. அந்த அப்போ ஆண் சீவான் மக்களுடைய நிலைமை அது. அப்போ நீங்கள் சொல்வது போல பிரம்மமே இப்படி ஆன்மாவை பரிணமித்து வந்ததுன்னா அதனுடைய பயன் என்ன, இதனால் ஆன்மா அடையக்கூடிய பயன் என்ன, ஏன் இப்படி அடை, அது எப்படி கருவிகளை சார்ந்து இருக்க முடியும் என்று நிறுவி மறுக்கின்றார். அடுத்த பாடலில் சாங்கியர்கள் கூறுகிறார்கள் அவங்க சமயத்தினுடைய ஆன்ம இலக்கணம். அவங்க சமயத்தோட ஆன்ம இலக்கணம் என்ன அப்படின்னா, ஆன்மா என்பது ஒரு அறிவு மாத்திரையாக நிற்கும் குணகுடி தன்மையெல்லாம் அதுக்கு இருக்காது, பிரம்மத்தோட எந்த தொடர்பு இருக்காது. அது ஒரு அறிவு மாத்திரையாக தனிப்பட்ட முறையிலே இருக்கும். அறிவிச்சை செயலெல்லாம் வந்து அது உடல்ல வந்து ஆன்மாவினுடைய சன்னிதியில் நடக்கும். அந்த உயிர் நினைத்தா அது அறிவிச்சை செயல் நடக்கும் என்று ஒரு ஒரு கொள்கை அவங்களுக்கு. அதை எப்படி மறுக்கிறாருன்னு பார்ப்போம். குணங்களையின்றி ஆன்மா, குணங்களையின்றி ஒன்றாம் பிரிவுடைத்து ஆன்மா என்னின் இணங்கிடா இச்சா ஞான கிரியைகள் இவை உடற்கண் பிணங்கிடும் சன்னதிக்கண் எனில் பிணத்து உறக்கத்து என்றாம் உணங்கிடும் கரணம் எண்ணில் சன்னிதி ஒளிந்தது அன்றே. குணங்களையின்றி ஒன்றாம் குறிவுடைத்த ஆன்மா. இப்போ ஆன்மா வந்து ஒரு குடிப்பொருள். குடிப்பொருள் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த குணிப்பொருளுக்கு ஒரு குணம் இருக்கும். அந்த குணம் என்னன்னா அறிவிச்சை செயல். இப்போ இறைவனுக்கும் அறிவிச்சை செயல் உண்டு, ஆன்மாவாகிய நமக்கும் அறிவிச்சை செயல் உண்டு. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆன்மாவுக்கு அறிவிச்சை செயல் கிடைக்காது, ஆனால் அது உடலை உடல் முன்னிலையில் இந்த உயிர் வரும்போது அதுக்கு அறிவிச்சு செயல் வரும் என்று கூறுகிறாங்க. இப்போ அப்படி உடல் உயிர் சன்னதியில் அதுக்கு அறிவிச்சு செயல் வரும் என்று நம்ம நினைத்தோமையானால், பிணத்தினிடத்து அறிவிச்சு செயல் இல்லை. பிணத்திட்ட அறிவிச்சு செயல் இல்லை, ஏன்னா உடல் இருக்குது ஆனால் அங்கே அறிவிச்சு செயல் இல்லை. உறக்கத்திலையும் ஆன்மாவும் இருக்குது. அவங்க சொல்கிற ஆன்மாவும் இருக்குது உடலும் இருக்குது. இப்போ ஆன்மா வந்து உடலை மையமாக கொண்டு அறிவிச்சு செயல் செயல்படும் அப்படின்றாங்க. இப்போ உறங்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் உயிரோடே இருக்கிறார், அப்போ அவங்ககிட்ட வந்து அறிவிச்சு செயல் இல்லை, நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டு இருப்பாங்க. நம்ம என்னனாலும் சொன்னால் அவங்க காதில் விழாது, எதுவுமே அவங்க உணர மாட்டாங்க, வேற உலகத்தில் இருப்பாங்க. இப்போ அங்கே செயல்படலையே, நீங்கள் சொல்கிறபடி உயிரின் சன்னதியின் கண் அறிவிச்சை செயல் தானாக நிகழும் அப்படின்னா, எந்த கருவிகரணங்களும் இல்லாமல் நிகழும் அப்படின்னா, இங்கே நிகழலையே. அப்போ வந்து உங்களுடைய கழுத்து உங்களுடைய அந்த கருத்து வலுவுடையது குற்றமுடையது என்று கருதுகிறான். அப்போ அவங்க சாங்கியர் வந்து விடலை. இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க, இந்த அறிவிச்சை செயல் எப்படி நடைபெறும் என்றால், சந்நிதி குணமதாகும் தான் என்போல் என்னின் காந்தம் முன் இரும்பென்றாய் ஈர்க்கும் முறைமை உண்டு அகற்றல் என்றாம் உண்ணுதல் உடுங்கல் ஓடல் இருத்தலே கிடத்தல் நெற்றல் என்னும் இத்தொழில்கள் மற்றும் ஏற்றுவது ஆன்மா என்னே. நாங்கள் ஒரு உயிர் எப்படி உடலின் உடலை மையமாக கொண்டு அறிவிச்சை செயலை செய்யும்னு சொன்னோன்னா, ஒரு காந்தம் எப்படி இரும்பை ஈர்க்குமோ அதுபோல உயிர் அந்த உடலை ஈர்த்து அறிவிச்சு செயலை செய்யும் தொழில்படும் என்று கூறுகிறார்கள். இந்த எடுத்துக்காட்டு பொருந்தாத ஒரு எடுத்துக்காட்டு. ஏன்னா காந்தத்துடைய தன்மை இரும்பை ஈர்க்க மட்டும்தான் செய்யும், அதே போல உயிரோட தன்மை வந்து ஈர்க்கிறது மட்டுமல்ல பல்வேறு தொழில்களை அது செய்கிறது. அதை சொல்லும்பொழுது என்ன சொல்றாரு, உண்ணுதல் ஒடுங்கல் ஓடல் இருத்தல் கிடத்தல் நிற்றல் ஞானேந்திரிய கண்மேந்திரியத்தினுடைய விஷயங்கள்லாம் சொல்றார். இத்தனை தொழில்படுகிறது இந்த உயிர். இப்போ நீங்கள் சொன்ன எடுத்துக்காட்டு இங்கே பொருந்தலை. எப்போ எடுத்துக்காட்டு பொருந்தலே அப்போவே அவர் கொண்ட கருத்தும் வலுவுடையது என்று விளக்குகின்றார். அப்போ இந்த தொழிலை எல்லாம் இயற்றுவது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஆன்மாங்கிறது அறிவிச்சு செயலாக செயல்படுதான், இப்போ உறங்குறது யார், அப்போ அறிவிச்சு செயல் இல்லை. இன்னும் நடக்கிறது யார், வெவ்வேறு செயல்கள் அது செய்யுது, அப்போ அதெல்லாம் அனுபவிக்கிறது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது அவங்க கொண்ட அந்த கொள்கைக்கு பதில் இல்லை. இது சாங்கியருடைய கொள்கை. பரிணாமவாதிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, பிரம்மமே பரிணமித்து ஆன்மாவா தோன்றும்னாங்க, அதை நம்ம மறுத்தோம். ஏன்னா பிரம்மம் வந்து ஆன்மாவை பரிணமிக்க வேண்டிய அவசியமே இல்லை, பரிணமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே பரிணமித்தாலும் கருவி கரணங்களின் துணை கொண்டு அறிய வேண்டிய அவசியம் இல்லை என்று மறுத்தோம். சாங்கியர்கள் வந்து உயிரினுடைய சன்னதியில அறிவு மாத்திரையா, உயிர் வந்து ஒரு கேவல நிலையில அறிவு மாத்திரையா இருக்கும், அந்த உடலின் கண்ணே அறிவிச்சை செயல்கள் உயிரின் சன்னதியிலே நடக்கும் அப்படின்னாங்க. அதை நாம் எப்படி மறுத்தோம் அப்படின்னா, உறங்கி கொண்டு இருக்கும்போது உயிர் இருக்கு உடலும் இருக்கு, ஆனா அறிவிச்சை செயல் செயல்படலை. அப்ப வந்து நீங்க சொல்ற ஆண் இலக்கணம் தவறானது, பொருந்தவில்லை என்று கூறுகிறோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லுறாங்கன்னா, காந்தம் இரும்பை ஈர்ப்பது போல உயிர் உடலை மையமாக கொண்டு அறிவிச்சை செயல் செயல்பட விட்டாங்க. இப்போ காந்தம் ஈர்க்க மட்டும்தான் செய்யும், வேற தொழில் செய்யாது, ஆனால் அந்த உயிர் வந்து பல்வேறு தொழில்களை செய்கிறது இந்த உடலை ஆதாரமாக கொண்டு. அதனால் அந்த எடுத்துக்காட்டும் அதெல்லாம் செய்கிறது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இப்போ அதுக்கு பதில் இல்லை, இப்போ அந்த எடுத்துக்காட்டும் தவறு. அடுத்து பௌராணிகர் என்ற மதத்தவர்கள், அவர்கள் என்ன சொல்கிறார்கள், உயிருக்கு ஒரு உருவம் உண்டு அப்படிங்கிற, ஆன்மா உண்டு அதனால் அது உருவம் உண்டு. உரு உயிர் எண்ணின் இந்த உடலினுள் காண வேண்டும். உயிருக்கு ஒரு வடிவம் இருக்கா அப்படின்னா அது இந்த உடம்புல நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்க முடியாது, நம்மளால பார்த்ததும் இல்லை. வருவது பரிணாமத்தாய் அனித்தமாய் பூதமாகும். பின் உடல் தான் உருவம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா அது பரிணமித்து வருகிறது, அது வந்து அனித்த பொருள், நிலை இல்லாத பஞ்சபூதத்தினுடைய காரிய பொருள். ஒரு உயிருக்கு வந்து உருவம் இருக்கு அப்படின்னா கருவனில் நுழையுமாறும் காட்டிட வேண்டும். தாய் வயிற்றுல அது கருவை வரும்போது அதுக்கு எங்கேருந்து அந்த உயிருக்கு உருவம் வந்தது அப்படின்னு நமக்கு காட்ட வேண்டிய ஒரு நிலை இருக்கு, அது இல்ல பண்ண முடியாது. கண்ணில் மறிவிடாது எண்ணின் உன் தன் வாயினால் உருவன்று என்று, இல்ல இல்ல அப்படிலாம் பார்க்க முடியாதுன்னா அப்ப அது அருவம் தான். உருவம் உண்டு அப்படின்னா இந்த உடலுக்குள்ள இருக்கணும். இப்ப இந்த உடல் ஒரு உருவத்தை பெற்றிருக்கு. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த உடல் தேகம், இந்த உடலுக்கென்று ஒரு உருவம் உண்டு. சைவசித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா பதிப்பொருளும் பொருள் உண்மையில பதி பசு பாசம் இந்த மூன்றுமே வந்து அருவ பொருள் தான். நம்ம பார்க்கக்கூடிய இந்த உலகம்லாம் மாயையிலேருந்து வந்த ஒரு காரிய பொருள், காரணம் வந்து அருவ பொருள் தான், உயிரும் வந்து ஒரு அருவ பொருள் தான். இப்போ உடல் தான் அப்படின்னா உடல் வந்து அனித்தமானது, பஞ்சபூதத்தால் ஆனது, அதனால உடல் வந்து உயிர்னு சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்லை அது கருவிலே அது உருவம் இருக்கு அப்படின்னா கருவிலே உருவம் வந்தாகணும், அப்படியும் உருவத்தனமாக காட்ட முடியாது. அங்கே கருவிலையும் உருவாவது பஞ்சபூதத்தினுடைய காரியம்தான். அங்கே அங்கே இருக்கிறதும் கண்ணில் தெரியாது சூக்ஷமாக இருக்கும் அப்படின்னா அப்போ உருவம் இல்லை, அது ஆர்வம் என்று கூறுகிறார். அப்போ வந்து அடுத்து உடல் அடுத்த படம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சூக்கம உருவது எண்ணின் தூள காரணமாதாகும், ஆக்கிய மனாதி தன்மாத்திரை வடிவு அசேதனம் பின் நீக்கிய சுக்குமத்தை நிற்பதோர் உருவுண்டு எண்ணின் ஆக்கிடும் உருவமெல்லாம் அசித்துமாய் அனித்தமாமே. சுக்கும தேகத்தே உயிர் என்று அடுத்து சொல்றான். இல்ல இந்த உடலுக்குள்ள ஒரு தேகம் இருக்கு சுக்கும தேகம், அதுதான் உயிர், அதுலேருந்தான் தூள தேகம் வெளிவருகிறது என்று சொல்லும் பொழுது நமக்கு சுவாமி வந்து அஞ்சு சரீரம் கொடுத்துருக்காரு இல்லையா, காரண சரீரம், கஞ்சுக சரீரம், குண சரீரம், சூக்கும சரீரம், தூள சரீரம். இப்போ இவங்க வந்து சூக்கும சரீரமாக தான் வந்திருக்காங்க, இவங்க இன்னும் குணசரீரம் அங்கெல்லாம் போகவே இல்லை. அந்த சூக்கும தேகத்தே வந்து அந்த அந்த கரணங்களும் தன்மாத்திரைகளும் கலந்து அந்த புரியட்ட காயத்தே தேகம் உயிர் என்று அவர்கள் மயங்குகிறார்கள். இப்போ நாம் என்ன சொல்கிறோம்னா அதுவும் தத்துவம், அதுவும் கருவிகள், அதையும் தாண்டி இன்னும் சூக்ஷமான அகக்கருவிகள்லாம் இருக்கிறது, கஞ்சுக சரீரம், காரண சரீரம்லாம், அதையும் தாண்டி அதுக்கும் அப்பால் இருப்பது தான் உயிர் என்று கூறுகிறோம். அடுத்து கவுளர் என்று ஒரு சமயத்தவர்கள், அவங்க என்ன சொல்றாங்க, உயிர் அருவும் இல்லை உருவமும் இல்லை, அரு உருவம் அப்படின்னு சொல்றாங்க. அருவுரு எண்ணில் ஆன்மா அருவுரு ஆவது என்றாம், உரு அரு உரு அரு ஆகாதாகும். ஆன்மா அருவுருவமான பொருள் அப்படின்னா அருவ பொருள் என்னைக்குமே வந்து உருவ பொருள் ஆகாது, உருவ பொருள் என்னைக்குமே அருவ பொருள் ஆகாது. இப்ப நம்ம வந்து இங்க அறிவுடைய பொருளை பேசிக்கிட்டு இருக்கிறோம், அதான் முக்கியம். நம்ம வந்து இப்ப மாயை அருவமா இருந்து உருவத்தை பெறுகிறது, அதோட சேர்ந்து நம்ம குழம்பி போயிடக்கூடாது. மாயை அருவமா இருந்து உருவமாகுது, இங்க நம்ம சிந்தித்துக் கொண்டிருப்பது அறிவுடைய பொருளை சிந்தித்துக் கொண்டு இருக்கின்றோம், அது அருவமாகி உருவமாகாது. அப்ப இன்னொரு கேள்வி வரலாம், அப்ப நீங்க சாமிக்கு சொன்னீங்களே சுத்த தத்துவத்துக்கு அப்பாற்பட்டு அவர் அருவத்துக்கு அப்பாற்பட்டு மேல சிவசக்தியா இருக்கிறார், அப்புறம் சுத்தமாய குணத்துல சிவமா நாதமாவும் விந்துவாவும் அருவமா இருக்கிறார், சதாசிவ திருமேனியா அருவுருவமா இருக்கிறார், அப்புறம் மகேஸ்வரனா உருத்ரனாவும் மாலையனாக சுத்தவித்தையில உருவமாகவும் இருக்கிறாரு. அப்ப அங்க அருவம் உருவம் அருவுருவமுன்னு இறைவனுக்கு வருதுன்னு சொல்லும் பொழுது இறைவன் எடுத்தது வந்து சக்தியின் வடிவம், சக்தியின் வடிவம், அந்த வடிவமும் நம்மளுடைய வடிவமும் ஒன்றாகாது. ஆனா இறைவனுக்கு பொருந்துற ஓமை நமக்கு பொருந்தாது, நமக்கு பொருந்துறது இறைவனுக்கு பொருந்தாது, அதனால நம்ம கவனமா இருக்கணும். அரு உரு ஆகுதுன்னா உயிர் ஒரு அருவ பொருள்னா அது உருவமே ஆக முடியாது அப்படின்னு சொல்றோம். உயிர் உருவ பொருள்னா அது அருவமே ஆக முடியாது என்பதுதான் எங்க கருத்து. ஒன்னு ஒரு பொருளுக்கு ஒரு தன்மை தான் இருக்கும், ரெண்டாக முடியாது. ஒரு பொருட்கு இரண்டு தன்மை வருவதும் இல்லை, வராது. காட்ட வன்னி போல் வருவும் எண்ணில், அப்ப சொல்றான் அது எப்படி நீங்க சொல்லுவீங்க, வன்னியில வன்னி என்றால் இங்க வந்து ஒரு விறகு, விறகுல வந்து நெருப்பு இருக்கு, நெருப்பு அருவமா இருக்கு, அதுல நம்ம தீக்கடைக்கோளை வைத்து கடைந்தோம் அப்படின்னா அதுல இருந்து நெருப்பு வருது. அப்ப அதுவரை அருவமா இருந்த நெருப்பு எப்படி உருவமா வருது, அதே மாதிரி அருவமா இருந்த உயிர் இப்ப உடலை பெற்று உருவமாயிருக்கு அப்படின்னு சொல்றான். அப்படிங்க சொல்லும் போது உருவமும் காண வேண்டும், ஆமா உருவம் வரணும், உயிரோட உருவத்தை பார்க்கலையே, சடப்பொருளோட உருவத்தை தான் நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த உடல் தான் உயிரோட உருவம் நம்ம சொல்ல முடியாது, அப்போ இந்த உயிரோட உருவத்தை காட்ட முடியலையே, உயிர் அருவன் தான் சொன்னாங்க, அந்த உயிர் உருவத்தை பெற்றதை இவங்களால் நிரூபிக்க முடியல. இப்போ அந்த உருவங்கிறது உடல் சார்ந்தது, அது அது வந்து அழிந்து போகக்கூடியது, உண்மையும் அழிந்து போவோமே என்று கூறுகிறார். இப்போ அதுவும் தவறு. அது இன்னும் விடலை. கவுளர்கள் இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க. இது எப்படி அப்படின்னா, சந்திரன் வடிவு போல தன் அருவுருவம் எண்ணின் வந்து நம் கண்ணில் தோன்றும் வடிவுளதாம் உயிர்க்கும், இந்த ஊன் உருவம் தானாய் எழுவதும் உயிரே எண்ணின் பந்தமாய் அசித்தாய் ஆன்மாய் பௌதீகமாகும் என்றே. இதுக்கு சிவஞான சுவாமிகள் விளக்கம் கூறும்போது, தலைவுவாவின் அருவாய் நின்றே பின் முறைமுறையால் வளர்ந்து பூரணையில் தூள உருவாய் விளங்கும். அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரை எப்படி அது அருவமாக இருந்து சந்திரன் ஒவ்வொரு கலைகளாக பெற்று முழுமை அடைகிறதோ, அதுபோல முதல்ல அருவமாக இருந்த உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்னைக்கு இந்த உருவத்தை பெற்றிருக்கிறது அப்படின்னு சொன்னார்களே. ஆனால் அந்த உருவம் என்பதை நீ உயிரே எண்ணின் பந்தமாய் அசித்தாய் ஆன்மா பௌதீகமாகும் என்றே. அப்போ வந்து ஆன்மாங்கிறது ஒரு சூன்ய பொருளாகிவிடும். பௌதீக பொருள் அழிந்து போகக்கூடிய இந்த பஞ்சபூதத்தினுடைய ஒரு பகுதியாக தான் ஆன்மா முடிந்துவிடும். அது உயிருடைய பொருள் ஆகாது. உன்னுடைய வாதம் எதில் போய் முடியுது அப்படின்னா, ஆன்மா ஒரு அறிவு அறிவில்லாத பொருள் என்று உன்னுடைய வாதம் முடிகிறது. எனவே அது தவறு என்று கூறுகிறார். இது வந்து கௌளர். ஆன்மா முதல் ஆன்மா வந்து உருவ முடியாதுன்னாங்க, அதை நம்ம மறுத்தோம். ஆன்மா வந்து உருவம் இல்லாமல் சூக்கும தேகத்தை ஆன்மா அப்படின்னாங்க. இல்லை, சூக்கும தேகமும் சடப்பொருள் தான் அப்படின்னு நிறுவனம். அதுக்கும் சூக்குவமாக அதிசூக்கும தேகம் எல்லாம் இருக்கிறது என்று நிறுவனம். அதையும் தாண்டி ஆன்மா இருக்குன்னு சொன்னோம். அடுத்தது அருவுருவம்னாங்க. ஒரு ஒரு பொருளுக்கு ஒரு தன்மை தான் இருக்க முடியும். ஒன்று அருவமாக இருக்கணும், இல்லை உருவமாக இருக்கணும். அருவுருவம் அப்படி அருவுருவம் ஆகிட்டு அப்படின்னா உருவம் வராது. அருவுருவம் ஆகிட்டு அப்படின்னா அருவம் வராது. அதனால் ஒரு பொருளுக்கு ஒரு தன்மை தான் இருக்க முடியும். இப்போ விறகுலேருந்து நெருப்பு வர்றது அப்படி அப்படிங்கிற எடுத்துக்காட்டு வந்து இங்கே பொருந்தாது. ஏன்னா நெருப்பு உள்ள சூக்ஷ்மமாக இருந்தது, அடுத்து தூளமாக வெளிப்படுது. அதுபோல் ஆன்மா சூக்ஷ்மமாக இருந்தால் ஆன்மாவோட வெளிப்பாடு தான் வெளியில் வரணும். நெருப்பு தான் மறைஞ்சிருந்த நெருப்பு வெளிப்படையாக வெளியில் தெரியுதே ஒழிய, மறைஞ்சிருந்த ஆன்மா உடம்பாக வரல. உடல் தான் வளர்ந்து பரிணமித்து உடலாக இருக்கிறதே ஒழிய, ஆன்மா உருவத்தை பெறவில்லை, ஆன்மா பெறாமல் தான் இருக்கும் என்று நாம் அதில் நிரூபிக்கிறோம். அடுத்து சந்திரனைப் போல ஒவ்வொரு கலைகளாக பெற்று வருவது போல ஆன்மா வளர்ச்சி அடையும் என்றால், அப்போ அது பௌதிக பொருளாக இந்த உலகத்தில் ஒரு தத்துவங்கள் ஒரு தத்துவம் போல அதுவும் அழிந்து போகக்கூடிய அறிவற்ற பொருள் என்று அது வந்துவிடும் என்று கூறுகிறார்.